சிங்கை நகர் பற்றியதொரு நோக்கு. எழுத்தாளர் வ. ந. கிரிதரன். சிங்கை நகர் நல்லூர் தமிழரசர்களின் ராஜதானியாக விளங்குவதற்கு முன்னர் விளங்கிய நகர். இதன் இருப்பு பற்றி பல்வேறு விதமான ஊகங்கள், கருதுகோள்கள் நிலவுகின்றன. ஒன்றிற்கு பின் முரண்பாடான ஊகங்கள் ஆய்வாளர்களை மேலும் மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தி வைப்பனவாக உள்ளன. முதலியார் ராசநாயகம், சுவாமி ஞானப்பிரகாசர் போன்றோர் வலிபுரமே சிங்கை நகராக இருந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் உள்ளதாக கருதுவர். பேராசிரியர் சிற்றம்பலமோ நல்லூரே சிங்கை நகர் என கருதுவார். கலாநிதி க. குணராசா, கலாநிதி ப. புஷ்பரட்னம் ஆகியோர் பூநகரி பகுதியிலேயே சிங்கை நகர் அமைந்திருந்ததாக கருதுவர். ஆனால் கலாநிதி புஷ்பரட்னத்தை மேற்கோள் காட்டி கலாநிதி குணராசா சிங்கை நகர் பூநகரி பகுதியில் இருந்ததை வலியுறுத்துவார். கலாநிதி புஷ்பரட்னமோ கலாநிதி குணராசாவின் நூல்களை தனது சிங்கை நகர் வாதத்திற்கு வலு சேர்ப்பதற்காக குறிப்பிடுவார். ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையிலும் கூட சிங்கை நகர் எனும் பெயர் வந்ததற்கான காரணம் மற்றும் சிங்கை நகரின் தோற்றத்திற்கான காலகட்டம் ஆகியவற்றில் மாறுபட்ட குழப்பகரமான கருத்துக்களே நிலவுகின்றன. கலாநிதி புஷ்பரட்னத்தின் தர்க்கத்தில் காணப்படும் முரண்பாடுகள் சிங்கை நகர் பற்றிய சுவாமி ஞானப்பிரகாசர் மற்றும் முதலியார் சே. ராசநாயகம் ஆகியோரின் சிங்கை நகர் பற்றிய கருதுகோள்களுக்கே வலு சேர்ப்பதாக அமைகின்றன. சிங்கை நகர் பற்றிய கலாநிதி குணராசா பின்வருமாறு கூறுவார். உக்கிரசிங்கன் புதிய தலைநகர் ஒன்றினை தன் ராஜ்யத்தில் உருவாக்க விரும்பி வன்னி பிரதேசத்தில் திக்விஜயம் ஒன்றினை மேற்கொண்டான். அவன் வன்னி மார்க்கமாக செல்லுகையில் வன்னியர்கள் ஏழு பேரும் எதிர்கொண்டு வந்து வன்னி நாடுகளை திரை கொடுத்து ஆள உத்தரவு கேட்டார்கள். உக்கிரசிங்கன் அதற்கு சம்மதித்தான். அப்பிரதேசத்தில் அவன் உருவாக்கி கொண்ட தலைநகர் சிங்கை நகராகும். வன்னியர்கள் வாழ்ந்த பகுதி அடங்காப்பற்று என அழைக்கப்பட்டது. இதற்குரிய முக்கிய காரணங்களில் ஒன்று, வன்னி சிற்றரசர்கள் பல தடவைகள் யாழ் மன்னர்கள் உட்பட ஏனைய மன்னர்களுக்கு அடங்காமல் வாழ்ந்தவர்கள் எனும் கூற்று. சில சமயங்களில் யாழ் மன்னர்களுக்கு எதிராக கலகங்களையும் தூண்டிவிட்டுள்ளதை யாழ்ப்பாண வைபவமாலை விவரிக்கும். மேலும் பழைய வரலாற்று நூல்களில் பூநகரி, பல்லவராயன் கட்டு போன்ற வன்னி பகுதிகளை வெளிநாடு என்றுதான் அழைத்து வந்துள்ளார்கள். இவ்விதமான வெளிநாடொன்றிற்கு, அதிலும் அதிகளவில் எதிர்ப்பு சூழல் நிலவியதொரு இடத்திற்கு எதற்காக ராஜதானி கதிரமலையிலிருந்து மாற்றப்பட்டது? சிங்கை நகர் என்ற பெயர் கலிங்க நாட்டு நகரங்களுள் ஒன்றாகிய சிங்கபுரத்தின் தொடர்புடைய பெயர் என்று கொள்ள இடமுண்டு. சிங்கை நகர் என்ற பெயர் முதன் முதல் கதிரமலையிலிருந்து தலைநகரை வேறு இடத்திற்கு மாற்றி புதிய தலைநகர் ஒன்றினை உருவாக்கிய உக்கிரசிங்கனின் பெயரை தாங்கி சிங்க நகர் என விளங்கியிருந்தது எனக் கொள்வதே சால பொருத்தமானது என்பார் க. குணராசா. இது பற்றிய கலாநிதி புஷ்பரண்ணத்தின் கருதுகோள் வேறானது. அவர் சோழரே சிங்கை நகரினும் பேரேற்பட காரணம் என்பார். இப்பெயரொற்றுமை கூட கலிங்க நாட்டு சிங்கப்பூர் தொடர்பால் நேரடியாக வட இலங்கைக்கு வந்ததென கூறுவதை விட தமிழகத்துடனான தொடர்பால் வந்ததென கூறுவதே பொருத்தமாக தோன்றுகிறது. ஏனெனில் தமிழகத்திலும் இப்பெயர் நீண்ட காலமாக புழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. கிபி 7 நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த பல்லவ மன்னன் சந்திராத்திய கால செப்பேடு சிங்கபுர என்ற இடத்தில் இவன் அமைத்த ஆலயம் பற்றி கூறுகிறது. அதே போல வட இலங்கையை வெற்றி கொண்ட முதலாம் பராந்தக சோழன் கால இரு நகரங்கள் சிங்கபுரம், சிங்கபுர நாடு என்ற பெயரை பெற்றிருந்தன. அத்துடன் கொங்கு மண்டலத்தில் உள்ள காங்கேய நாடு சோழர் ஆட்சியின் போது சிங்கி என்ற இன்னொரு பெயரையும் பெற்றிருந்தது. இச்சிங்கை நாட்டு வேளாள தலைவர்களுக்கு சோழர்கள் இட்ட மறுபெயர் சிங்கை பல்லவராயர் என்பதாகும். இவர்கள் சோழருடன் இணைந்து இலங்கை நாட்டுடனான அரசியலிலும் படையெடுப்புகளிலும் வர்த்தகத்திலும் ஈடுபடுவதற்கு பல சான்றுகள் உண்டு. முதலியார் ராசநாயகம் கோட்டகம கல்வெட்டில் பொங்கலினீர் சிங்கை நகராரியன் என குறிப்பிட்டிருப்பதை காரணம் காட்டி அதற்குரிய பிரதேசமாக வல்லிபுரமே அவ்விதமான துறைமுக பொலிவுள்ள நகர் என்று கருதுவார். ஆனால் கலாநிதி க. குணராசாவோ இது பற்றி பின்வருமாறு கூறுவர். யாழ்ப்பாண கடநீர் ஏரி அன்று பொங்கு கடலாகவே விளங்கியது. பதினான்காம் நூற்றாண்டில் நிகழ்ந்த சம்பவத்தை கூறுவது கோட்டாகம கல்வெட்டு. இக்காலகட்டத்தில் கலாநிதிக்கு குணராசா குறிப்பிடுவது போல் யாழ்ப்பாண கடநீர் ஏரி பொங்கு கடலாக இருந்ததா என்பது சந்தேகத்திற்குரியது. இதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னரே மாந்தை கூட தன் முக்கியத்துவத்தினை இழந்துவிட்டது. பொங்கு கடலாக இருந்த யாழ்ப்பாண கடநீர் ஏரி மிக விரைவாக அதன் இன்றைய நிலைக்கு மாறிவிட்டதா? இவ்விடத்தில் முதலியார் ராசநாயகத்தின் இவ்விடயம் சம்பந்தமான கருதுகோள்களை ஆராய்வதும் பயனுள்ளதே. இவரது யாழ்ப்பாண சரித்திரம் பண்டைய யாழ்ப்பாணம் பற்றி விவரித்தபடியே தொடங்குவது குறிப்பிடத்தக்கது. அதில் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. இப்போது குடாநாடாகவிருக்கும் யாழ்ப்பாணம் முன்னொரு காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இரண்டு தீவுகளாகவிருந்தது. மேற்கே நாகதீபம், மணிநாகதீபம், மணிபுரம், மணிபல்லவம் எனும் நாமங்களால் வழங்கப்பட்ட பெருந்தீவும், கிழக்கே எருமை முல்லைத்தீவு, எருமைத்தீவு என்று பெயர் பெற்ற சிறுதீவுமாக இரு பிரிவாக இருந்தது. காலந்தோறும் பூகம்பங்களினாலும் பிரளயங்களினாலும் அழிக்கப்பட்டு மேற்கே ஒன்றாயிருந்த பெருந்தீவகம் பல தீவுகளாக பிரிக்கப்பட்டது. காரைதீவு, வேலனை, மண்டைதீவு, புங்குடுதீவு, அனலைதீவு, நைனாதீவு, நெடுந்தீவு முதலிய தீவுகளும் வலிகாமமும் அப்பெருந்தீவகத்தின் பகுதிகளே ஆம். அவ்வாறே கிழக்கே ஒன்றாகவிருந்த சிறு தீவகம் கலப்பு கடலால் வடமராட்சி, தென்மராட்சி, பச்சிலைப்பள்ளி எனும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. பன்னிக்கடல், பூநகரிக்கடல், யானீரவு கடல் எனும் கலப்பு கடல்கள் முன்னே வங்காள குடாக்கடலும் சேர்ந்து ஆழமும் அகலமும் உள்ளனவாயிருந்தன. அன்றியும் மேலை தேசங்களிலும் சீனம் முதலிய கீழே தேசங்களிலும் இருந்து போக்குவரவு செய்யும் கப்பல்களுக்கு பெரும் வழியாகவும், சோழகம் வாடைக்காற்றுக்கள் தொடங்கும் காலங்களில் உண்டாகும் புயல்களுக்கு அக்கப்பல்களின் ஒதுங்கிடமும் உறைவிடமுமாகவும் இருந்தன. இவ்விதமாக இருந்த நிலை காலப்போக்கில் மாறி யாழ்ப்பாண குடாநாடு உருவாகியதற்கு காரணங்களாக வங்காள குடாக்கடலின் அலைகளால் ஒதுக்கப்படும் மணத்திரளினையும், வடக்கில் முருகை கற்பூச்சினால் உண்டாக்கப்படும் கற்பாறைகளையும், தெற்கிலிருந்து சோழக காற்றினால் கொண்டு வரப்படும் மணலினையும் சுட்டி காட்டுவார் முதலியார் ராசநாயகம். மேலும் இவரது ஆய்வின்படி கிமு முதலாம் நூற்றாண்டிலிருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரையில் மாதோட்டம் புகழ்மிக்க துறைமுகமாயிருந்தது. கிரேக்கர், ரோமர் மற்றும் அராபியர்கள் என பலர் மாதோட்ட துறைமுகத்து தமது கீழைத்தைய வியாபார நிமித்தம் வந்து போயினர். மன்னாரிலும் மாதோட்டத்திலும் காணப்படும் பெருக்கு மரங்கள் அராபியர்களால் கொண்டு வரப்பட்டவையே என்பது இவரது கருத்து. மாதோட்டம் பற்றி யாழ்ப்பாண ராஜ்யம் பின்வருமாறு விபரிக்கும். அக்காலத்தில் இலங்கையின் பிரசித்த துறைமுகம் மாதோட்டம் எனும் பெருந்துறையே. அதை பிரதான துறைமுகமாக கொண்டு வங்காள குடா கடலுக்கூடாய் கீழே தேசங்களுக்கு போகும் மரக்கலங்களும், சீன தேசத்தில் இருந்து வரும் மரக்கலங்களும் ஜானிரவு கடலுக்கூடாக போக்குவரவு செய்வதுண்டு. அக்காலகட்டத்தில் நாவாந்துறை, பூநகரி மற்றும் கல்முனை ஆகியனவும் துறைமுகங்களாக விளங்கியதாகவும், நாவாந்துறையிலிருந்து வழுக்கையாற்றின் வழியே தலைநகராயிருந்த கதிரமலைக்கு சங்கடம் எனும் தோணிகளில் வியாபார பண்டங்கள் ஏற்றி செல்லப்பட்டனவென்றும், இதனாலேயே நாவாந்துறைக்கு சங்கட நாவாந்துறை எனும் பெயர் இப்பொழுதும் வழங்கி வருவதாகவும் ராசநாயகம் அவர்கள் மேலும் கருதுவார். இவ்விதமாக புகழ் பெற்று விளங்கிய மாதோட்டம் மன்னரிட்டிருந்தபடியால் துறை உபயோகம் அருகி ஒன்பதாம் நூற்றாண்டளவில் கப்பல்கள் அத்துறைக்கு வருதல் முற்றாக ஒழிந்து, அதன் பின் முஸ்லிம்கள் வரத் தொடங்கிய காலத்தில் அவர்கள் நூல்களில் கலா என்றழைக்கப்பட்ட ஊராத்துறை முக்கியம் பெற்றதென்று கருதுவார் ராசநாயகம் அவர்கள். சி பத்மநாதனின் மாந்தை பற்றிய கருத்தும் இத்தகையதே. சோழராட்சிக்கு பிற்பட்ட காலத்தில் மாந்தை நகரம் வீழ்ச்சியுற்றது. பதினோராம் நூற்றாண்டின் பின் மாந்தை துறைமுகத்திற்கு தூர தேசங்களில் இருந்து ஆழ்கடல் வழி செல்லும் பெருங்கப்பல்கள் வந்திருந்தமைக்கு சான்றுகள் இல்லை. ஆழ்கடல் வழியான வாணிபத்தில் ஒரு பிரதான தொடர்பு நிலையம் என்ற நிலையினை இழந்தமையால் மாந்தையில் நகர வாழ்க்கை சீரழிந்தது. கிபி 1050 ஆண்டிற்கு பிற்பட்ட சாசனங்களிலும் இலக்கியங்களிலும் மாந்தையில் உள்ள வணிகரை பற்றியோ, அங்கிருந்த கட்டட அமைப்புகளை பற்றியோ குறிப்புகள் காணப்படவில்லை என்பார் அவர். கிமு காலத்திலிருந்தே வங்காள கடலினோடு தூர நாடுகளுக்கு செல்லும் கப்பல்கள் ஜான இரவு கடலினோடு மாந்தை துறைமுகம் வழியாக பயணிக்க முடிந்ததால் அந்நகர் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. காலப்போக்கில் ஜான இரவு கடல் மண்மேடிட்டு தூர்ந்ததால் அது தடைபடவே காலப்போக்கில் மாந்தை தன் முக்கியத்துவத்தினை இழந்தது. இதே சமயம் 14 நூற்றாண்டைச் சேர்ந்த இபின் பத்தூத்தா எனும் முஸ்லிம் பயணி ஆரிய மன்னனை இலங்கையின் சுல்தான் எனவும் பல கப்பல்களுடன் விளங்கிய கடற்படையினை அவன் வைத்திருந்தது பற்றியும் தெரிவித்திருக்கின்றான். இத்தகைய மன்னனின் சிங்கை நகர் அமைந்திருக்கக்கூடிய இடம் வல்லிபுரம் போன்றதொரு பகுதியாக இருந்திருப்பதற்கே அதிகமான சாத்தியங்கள் உள்ளன. இத்தகையதொரு நிலைமையில் க. குணராசா அவர்கள் யாழ்ப்பாண கடநீரேறி அன்று பொங்கு கடலாகவே விளங்கியது என்று பொதுவாக கூறுவது பொருத்தமற்றதாகவே படுகிறது. கோட்டகமு கல்வெட்டில் கூறப்பட்டுள்ள பொங்கொலி நீர் சிங்கை நகர் பூநகரியினை அண்டிய வன்னி மாவட்டத்தில் இருப்பதை வலியுறுத்துவதற்காக அவ்விதம் கூறினார் போலும். அவர் கூறுவது உண்மையானால் கடந்த 8 பொங்கு கடலாக விளங்கிய யாழ்ப்பாண கடநீரேறி தூர்ந்து இன்றைய நிலையினை அடைந்திருக்க வேண்டும். மேலும் யாழ்ப்பாடி பற்றிய யாழ்ப்பாண வைபவமாலையின் கூற்றினை குறிப்பிடும் கலாநிதி க. குணராசா பின்வருமாறு குறிப்பிடுவார். கண் தெரியாத ஒரு யாழ்ப்பாடிக்கு இசைக்கு பரிசாக தனது ராஜ்யத்திற்கு வடக்கே இருந்து ஒரு மணல் வழியே தமிழ் மன்னன் ஒருவன் பரிசளித்ததாக கூறும் இச்சம்பவத்தின் உண்மை பொய் எவ்வளவு என்பதை ஆராய்வதை விடுத்து மணல் வழியாக கருதப்பட்ட யாழ்ப்பாணம் வடக்கே இருந்தது என்றால் அதை பரிசாக தந்த மன்னன் இருந்த இடம் தென்னிலப்பரப்பாக இருந்தது என்பது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதே. இது பற்றிய கலாநிதி ப. புஷ்பரட்னத்தின் கூற்றும் இத்தகையதே. இதில் சிங்கை நகருக்கு வடக்கில் உள்ள நாடு மணற்றிடர் என கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் எனும் பெயர் 15 ஏற்படும் வரை இது மணற்றி மணவை மணற்றிடர் என அழைக்கப்பட்டதற்கு ஆதாரங்கள் உண்டு. இதில் வடக்காக உள்ள இப்பிராந்தியத்தை சிங்கையிலிருந்து ஆட்சி புரிந்த மன்னன் யாழ்ப்பாணனுக்கு வழங்கினான் என கூறுவதிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு தெற்காக சிங்கை இருந்தது தெரிகிறது. இங்கே யாழ்ப்பாணத்திற்கு தெற்காக வன்னி பிராந்தியமே இருப்பது கவனத்தில் எடுத்துக்கொள்ளத்தக்கது. உண்மையில் இவர்கள் இருவரும் கூறும் யாழ்ப்பாண வைபவமாலையில் அரசன் அதை கேட்டு மிகுந்த சந்தோஷம் கொண்டு அவனுக்கு பரிசிலாக இலங்கையின் வடதிசையில் உள்ள மணற்றிடர் எனும் நாட்டை கொடுத்தான் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கை நகருக்கு வடக்கில் உள்ள நாடு மணற்றிடர் என்று கூறப்படவில்லையே. இலங்கையின் வடதிசையில் உள்ள மணற்றிடர் என்றுதானே கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் வடதிசையில் தானே யாழ்ப்பாணம் உள்ளது. இதில் என்ன ஆச்சரியம்? சிங்கை நகரிலிருந்து ஆண்ட மன்னன் இலங்கையின் வடக்கில் உள்ள மணற்றிடர் என்பதை ஏன் கலாநிதி குணராசாவும் கலாநிதி புஷ்பரட்னமும் சிங்கை நகருக்கு வடக்கில் என்று வலிந்து பொருள் கண்டார்கள்? இலங்கை என யாழ்ப்பாண வைபவ மாலையில் குறிப்பிடப்படுவதை கலாநிதி குணராசாவும் கலாநிதி புஷ்பரட்னமும் சிங்கை நகரினை குறிப்பதாக கருதுகின்றார்களா ஏன்? இவற்றையெல்லாம் பார்க்கும் போது சிங்கை நகர் பூநகரி பகுதியில் இருந்திருக்கலாம் என்று ப. புஷ்பரட்னம் மற்றும் க. குணராசா ஆகியோர் கருதுவது காத்திரமான வாதமாக்கப்படவில்லை. மேலும் ப. புஷ்பரட்னம் அவர்கள் தனது சிங்கை நகர் பற்றிய கருத்தினை நிறுவுவதற்காக பூநகரி பகுதியில் கிடைக்கப்பெறும் கட்டட பகுதிகள், நாணயங்கள் மற்றும் இடப்பெயர்களையும் துணை கலைப்பார். ஆனால் இவையெல்லாம் அப்பகுதியின் வரலாற்று முக்கியத்துவத்தினை வலுப்படுத்துகின்றனவே அல்லாமல் அங்கொரு ராஜதானி இருந்திருப்பதற்கான உறுதியான சான்றுகளாக கருத முடியாது. வரலாற்றில் கிமு காலகட்டத்திலிருந்தே முக்கியத்துவம் பெற்றிருந்த பூநகரி பகுதியில் அரசர்கள், சிற்றரசர்கள், வணிக கணங்கள் மற்றும் படைத்தலைவர்களுக்கெல்லாம் மாளிகைகள், வியாபார நிலையங்கள் மற்றும் அரச முக்கியத்துவம் வாய்ந்த கட்டடங்கள் இருந்திருப்பது இயல்பே. அத்தகைய பகுதியில் இதன் காரணமாக பெருமளவில் நாணயங்கள் கிடைக்கப்படுவதும் அரச முக்கியத்துவம் வாய்ந்த இடப்பெயர்கள் நிலவுவதும் பெரிதான ஆச்சரியப்படத்தக்க விடயமல்ல. இவற்றை கண்டுவிட்டு விழுந்தடித்துக் கொண்டு இதற்கு காரணம் அங்கொரு அரசு இருந்ததுதான் என்று முடிவுக்கு வந்துவிடுவது உறுதிமிக்க தர்க்கமாகப்படவில்லை. இதற்கு மாறாக கிமு காலத்திலிருந்தே சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக விளங்கிய பூநகரி பகுதி பின்னர் சோழர் காலத்திலும் யாழ்ப்பாண அரசின் காலத்திலும் அதன் கேந்திர வர்த்தக இராணுவ ரீதியான முக்கியத்துவத்தினை இழக்காமல் இருந்துள்ளதையே மேற்படி கட்டடச் சிதைவுகளும் இடப்பெயர்களும் மற்றும் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்களும் உறுதிப்படுத்துகின்றன என்று வேண்டுமானால் வாதிடலாம். அது பொருத்தமாகவும் வலுவானதாகவும் இருக்கும். தொடரும்.